திருச்சிற்றம்பலம். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதீவதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் செங்கணா போற்றி திசை முகா போற்றி சிவபுர நகருள் வீட்டிருந்த அங்கனா போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி தங்கள் நான் மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடி இருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி எழிருக்கை இறைவனே போற்றியே போற்றி நின்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்திடிய சொல்லினால் எம் பொன்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவோர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவோமே என்று இந்த ஒன்பது ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அந்த ஒன்பது ஆசிரிய பெருமக்களையும் பணிந்து அருமையான முறையிலே இந்த எழில் ஞான பூஜையினை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கருவூர் தேவர் அவருடைய பாடல்களை நாம் அன்று பார்த்திருந்தோம். அதிலே ஒரு பாடல் கங்கை கொண்ட சோழேச்சரத்துக்கு அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகை எனது உள்ளம் உள்கழந்தேழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை வில்லில் குறுகலர் புறங்கள் மூன்றெரித்த கண்டனே நீலகண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று ஒரு அருமையான பாடல்ல இந்த அண்டங்கள் தண்டங்களோடு சிவபெருமான ஒப்பிடும் போது அவையெல்லாம் ஓர் அணு இந்த அண்டங்கள் நம்ம பாக்குற பிரம்மாண்டமா பாக்குற இந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு அணு மாதிரி சின்னதா இருக்கு. அந்த அளவுக்கு சுவாமி பிரம்மாண்டமா இருக்கிறாரு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்றோம் இல்லையா அப்படி. அப்புறம் தன்னோடு ஒப்பிடும் போது ஓர் அணுவே ஓர் அண்டத்தை ஒத்த பேர் உருவானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையாகவும் அவரால் இருக்க முடியும். அவ்வளவு சிறிய வடிவத்திலையும் இருக்க முடியும், அவ்வளவு பெரிய வடிவத்திலையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் உண்ட உன் உனக்காம் வகை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியும் நம்ம செய்யும் போது வினைகள்லாம் ஆகாமியம், அதெல்லாம் சென்று தங்கும் போது சஞ்சிதம், அதுல இருந்து ஒவ்வொரு பிறவிக்கு தகுந்தாற் போல இறைவன் நமக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. அது இந்த பிறவில நம்ம உடம்பு எடுத்தோம்னா அந்த வினை பயனாகிய இன்ப துன்பம் அது பிராரத்த வினைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் அப்படின்னு நமக்கு சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் நுகரக்கூடிய பிராரத்த வினை உன்னை சேர்ந்ததாக ஆகுமாறு அடியேனோட உள்ளத்துல நீ கலந்து விளங்குகின்றாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து அனுபவிக்கும் போது நமக்குள்ளேயே பிராரத்த வினை அனுபவிக்கும், நமக்குள்ள இருக்க சுவாமி இருக்கிறாருன்னு ஒரு உணர்வு நமக்கு வரணும். சரி, இது சுவாமி இப்படி பிரம்மாண்டமாகவும் சின்னதாகவும் இருக்கார் அப்படிங்கிறத அழகான நமது திருவிளையாடல் புராணத்துல நமது பரஞ்சோதியாரும் அண்டங்களெல்லாம் அணுவாக அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக பெரிதாய் சிறிதாயினானும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்க. சரி, இப்ப இந்த பிராரத்த வினைய பார்க்கும்போது சிவஞான போதம் 10வது சூத்திரம் என்ன சொல்லுது, அவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி இறைபணி நிற்றல். இந்த ரெண்டு விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி அவனே தானே ஆகிய அந்நெறியில ஏகனாகி இறைபணி நிற்பவர்களுக்கு பிராரத்த வின வரும்போது அது அவங்கள பாதிக்காது. இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்று உடனாய் நின்று ஏற்றுக்கொள்ளுதல் சுவாமி வந்து அதை நமக்கு செய்யறாருன்னு சிவஞான சித்தியாரும் அழகா அந்த கருத்தை நமக்கு சொல்லுது. ஆக இது இந்த கருத்தை நம்ம தெளிவா மனசுல வச்சுக்கிடணும். அதனாலதான் நல்ல ஒரு அனுபவம் மிக்கவங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இறைபணியில நிற்கும் போது தனக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எந்த விஷயமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லதோட மட்டும் இல்லாம அப்படி மனசுல கொள்ளணும். அப்படி கொண்டால் பிராரத்தம் நம்மை தாக்காது. பிராரத்தம் தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு அருமையான தீர்வை நமக்கு கரூர் தேவர் மிக அழகாக இந்த பாடலிலே தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பந்தமும், அதாவது திருவிடை மருதூர் தலத்துக்கு, பந்தமும் பிரிவும் தெரி பொருட்பணுவல் படிவழி சென்று சென்றேறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுறா வண்ணம் எந்தையும் தாயும் யானும் என்று இங்க எண்ணில் பல்லூழிகள் உடனாய் வந்து அணுகாது நணுகி உள்கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றாரு. பந்தம்னா நமக்கு தெரியும் கட்டு, பிரிவு அப்படிங்கிறது அதுல இருந்து விடுதலை பெறுதல், அதாவது மும்மல கட்டுக்கள், அத பாசமும் பாசத்துல இருந்து விடுபடுறதும் நமக்கு இதுல சொல்றாரு. பந்தம், பந்தமும் வீடும்னு பொதுவா வரும் திருமுறைகள்ல இந்த இடத்துல பந்தமும் பிரிவும் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். அப்ப இத பத்தி ஆராய்கின்ற பொருட்களை பற்றி சொல்லக்கூடிய தத்துவ சாத்திரங்கள் இதெல்லாம் படி வழியில பலகாலும் படித்து கொண்டே வந்து இதுதான் சிவநெறி அப்படின்னு புரிஞ்சு சிவநெறியை அடைஞ்சு நம்முடைய சிந்தையும் இறைவனும் அதுல எப்படி இறைவன் கலந்து கலவியானது விளங்காதபடிக்கு அவர் எனக்கு தந்தையாகவும் இருக்காரு தாயாகவும் இருக்கிறாரு நானேயாகவும் இப்படி என் நான் அப்படியே நினைக்கிற மாதிரி என் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார், பல ஊழி எப்ப இருக்கிறாருன்னா பல ஊழி காலங்கள் எப்படி இருக்கின்றார் என்றால் உடனாகவும் வேறாகவும் நின்று பின்னால வந்து ஒன்னா கலக்கல பண்டே சித்து பொருளாகிய உயிரில அதை விட நுண்ணியனாய் ஒன்றாகவே இருக்கின்றார். என்னைக்கோ வந்துலாம் அவர் சேரல, அதுலேதான் அவர் இருக்கிறார். உயிருக்கு உயிராதான் அவர் எப்போதும் இருக்கிறார், கலந்து இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக, அதான் வேற இருந்தாரு அப்புறம் வந்து கலந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள கூடாது. அவரு ரொம்ப நுண்ணியன், உயிரை விட நுண்ணியன், அந்த சித்து பொருள்கிட்ட உயிருக்கு உயிரா அவரு எப்போதும் இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிறைய நூல்கள் இருக்கு, ஒவ்வொரு நூல் சாத்திர நூலும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொல்லும் ஒவ்வொரு சமயங்களை சார்ந்ததெல்லாம். அப்ப அது வேற வேற மாதிரி சொல்லுது அப்படின்னு சொன்னா கடைசியில எது மெயின் நூல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழப்பம் வருது. படிச்சுக்கிட்டே போய் இதுவே மெய் நூல் இதுவே மெய் நூல்னு தெளிஞ்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அறிவும் முதிரும். இதைத்தான் நமது குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கலிவெண்பால தொன்னூல் பரசமயந்தோறும் அது அதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டு வித்து அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இது எல்லாம் எப்படின்னா சிவநெறியை அடைவதற்கு நமக்கு படிகள் ஒன்றில் எல்லாத்தையும் ஏறி ஏறி கடைசியில சைவ சித்தாந்தத்துல வந்து நம்ம நிக்கணும், சிவநெறியில வந்து நிக்கணும். இத நம்மளுடைய சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற நூல்லையும் புறச்சமய நெறி நின்றும் என்ற ஒரு பாடல் அதுல மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார். புறச்சமய நெறி அல்ல புறசமயங்கள் நூல்கள்லாம் சொல்ற வழியில நின்று அப்புறம் அகச்சமயம் தான் நமக்கு சைவத்துல இருக்கு இல்லையா, புறச்சமயம் இருக்கு புறப்புறச்சமயம் இருக்கு அகப்புறச்சமயம் இருக்கு அகச்சமயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. அதுல புறச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அதுக்கப்புறம் அகச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அப்புறம் மிருத்தி நூல்கள் அந்த மிருத்தி நூல்கள்ல சொன்ன வழியிலே ஒழுகி அதுக்கும் பிற்பாடு புகழும் ஆச்சரமத்து அறத்துறைகள் அவை அடைந்து. வேதங்கள்ல சொல்லப்பட்ட மாதிரி அந்த ஆச்சிரம தர்மங்கள்ல வலுவாது ஒழுகி அப்புறம் அருந்தவங்கள் செய்யணும், செயற்கரிய தவங்கள்லாம் செய்து அருங்கலைகள் பல தெரிந்தும் கலைஞானங்கள் நிறைய அரியவற்றை எல்லாம் பயின்று ஆரணங்கள் படித்தும் வேதத்தை ஓதி சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து புராணங்களின் வழியாகவும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதனால அவற்றையெல்லாம் உணர்ந்து வேத சிறப்பொருளை மிக தெளிந்து, வேத சிரம்ங்கிறது உபநிடதம், உபநிடத கருத்துக்களையும் ஆராய்ஞ்சு தெளிவுற்று அதுக்கும் அப்புறம் சென்று சைவத்திறத்தை அடைவர். இத்தனையும் கடந்தால்தான் புரட்சமயம் அகச்சமயம் மிருதிவழி அப்புறம் ஆச்சிரமங்கள்ல வேதத்துல சொன்ன ஆச்சிரமங்களோட வலுவுல வலுவாம நின்று ஒழுகி தவங்கள் செய்து அருந்தவங்கள் செய்து அரிய கலைஞானங்களை பயின்று அப்புறம் ஆரணங்களை எல்லாம் படிச்சு புராணங்களை உணர்ந்து உபநிடதங்களை ஆராய்ந்து தெளிஞ்சு அதன் பின்புதான் எங்க வர முடியுமா, சைவத்திறத்தை அடைய முடியும். இது சோபான முறை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கணும். அதுல அந்த சைவ நெறிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சைவம்னு மட்டும் சொன்னா போதாது, சரியை கிரியை யோகம் அதெல்லாம் அனுட்டித்து அதுல முற்றிய பின்பு ஞானத்தால் சிவபெருமான் திருவடியை சேர்வர் என்று மிக அழகாக இதே கருத்தை தான் படிப்படியா தான் நம்ம வந்து இறைவனை பக்குவ நிலையில சென்று அடைய முடியும் என்ற கருத்தை சித்தியார்ல நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு இதுக்கு அதற்கு அடுத்தபடியாக எழிலை யாழ் செய்கை பசுங்கலன் விசும்பின் இன்துளி பட நனைந்துருகி அழலை யாழ் புருவம் புனலோடும் கிடந்தாங்கு ஆதனின் மாதரார் கலவி தொழிலை ஆள் நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்தோர் மழலை யாழ் சிலம்ப வந்து அகம் புகுந்தோர் மறுவிடம் திருவிடை மருதே அப்படிங்கிறது ஏழாவது பாடல். அதாவது நல்ல அழகான செயல்பாட்டை உடைய ஒரு பசிய மட்கலம் இருக்கு, மண்ணால் செய்யப்பட்ட கலம். அதுல வானத்துல இருக்க மழை துளி பட்டா அது என்ன செஞ்சிடும், கரைஞ்சு போயிரும். ஆனா அதையே நம்ம நல்லா சுட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த மண் பாத்திரத்துல தண்ணிய வச்சாலும் அந்த பாத்திரமும் கெடாம அப்படியே இருக்கும். அதுல வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை நம்ம புழங்கலாம். அத மாதிரி அறிவே இல்லாத அடியேனுடைய உள்ளம், அதுல இந்த மாதிரி மகளிர் அந்த பெண்ணாசை எல்லாம் வந்து ஏற்பட்டு இடர்படாத வண்ணம் நீ என்னோட உள்ளத்துல புகுந்த பெருமான் எங்க இருக்கின்றார், என்ன அந்த மாதிரி பெண்ணாசையில மாட்டி சிக்கல் படாம வைக்கக்கூடிய சிவபெருமான் எங்க இருக்கிறார்னா இடைமருதுல இருக்கிறார். அறிவிலேனாகிய எனது நெஞ்சம் மயக்கத்தில் படாதபடி புகுந்தார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இறைவனுடைய திருவுருளை பெற்றவரோட நிலை பெறாதவருடைய நிலைன்னு இரண்டு நிலைகள் இருக்கு. பெற்றவங்க எல்லாம் இப்படி சிந்திப்பாங்க, என் கூட சுவாமி இருக்காரு அதனால என் மனசுல எந்த ஒரு தவறான எண்ணமும் வராது என்று தெளிவாக சொல்லுவார்கள். பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே, சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதைத்தான் சொல்லுவார். இறைவன் திருவருள் கை கூடாம ஏகப்பட்ட விரதம்லாம் இருந்து உடம்ப வருத்தினாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு மயக்கம் ஒரு காலம் நீங்காது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இத நமது சிவஞான சித்தியர்ல நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக சகலாகம பண்டிதர்லே அவர் மிக அழகாக சொல்லுகிறார். நாடுகளில் புக்கு உளன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர் குளரார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் சொல்லியாச்சு, முதல்ல நாடுகளில் புக்கு உளன்றும் அப்படின்னா புண்ணிய தேசங்களை தேடி அந்த அதையெல்லாம் தரிசனம் பண்ணி அதுக்கு அடுத்தபடியா புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் நீராடி அதற்கு அடுத்தபடியா காடுகளில் சரித்துன்னு சொன்னதுனால வனத்துக்கு சென்று காட்டுக்கு போய் அங்க போய் சாகம் மூலம் பலம் தவிர்த்து நம்ம அப்புறம் சுவாமி அப்படிதான் கைலாயத்துக்கு போனாங்க. அந்த தானா உதிரக்கூடிய இலை தானா உதிரக்கூடிய பலம் அப்புறம் சில வேர்கள் அப்படியே அந்த மரங்கள் இதா இருந்ததுன்னா அந்த சிலதுல உள்ள வேர்கள் வந்து உணவுப் பொருளா இருக்கும். அது எதையுமே சில தாவரங்கள்ல அது எதையுமே அவர் எடுக்காம இருந்தார், அது மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. வனத்துக்கு போய் இதெல்லாம் எடுக்காம இருந்து நாகமுளைப்புக்கு மலையில இருக்க குகைக்குள்ள போய் ஒரு யோக நிலையில இருந்து தாகம் முதல் தவிர்த்து அந்த யோக பயிற்சியோட வலிமையினால தாகம் பசியெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. நீடு பல காலங்கள் நித்தராய் இருந்தும் ரொம்ப காலம் மரணம் இல்லாமல் இருந்து நின்னன ஞானத்தை இல்லார் நிர்மலமாக இறைவன் இறைப்பணி நிற்றல் அந்த மெய்த்தண்டு செய்யக்கூடிய ஞானம் இல்லாதவர்கள் பிறப்பில் நிகழ்ந்துடுவர். அவங்க பிறவிக்கு வருவாங்க. ஏடுதரு மலர் குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிபடு விழியின் கடைக்கே கிடந்ததான் மங்கையோட பெண்ணாசையினால அவங்க வந்து என்ன செய்ய அந்த பெண்களுடைய அவயவங்களையே பார்த்து பார்த்து அவங்களுக்கு அவங்க இப்படியே இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இறைஞானம் கூடும் அவர் அரண்பணி நிற்றலாகிய ஞானத்தை பெற்றோர்க்கு கூட அரிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். பெருதற்கரிய வீட்டினை தலை கூடி சிவபெருமானுடைய அந்த குஞ்சித பாதத்தை வணங்கி அதுல அடங்கி நிற்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கோம். ஆக இங்ஞனம் அவர் நமக்கு உரைத்த சில கருத்துக்கள் எல்லாம் நம்ம அதுல பார்த்தோம். இப்போது நம்ம அதே பதிகத்துல மீண்டும் இன்னும் ஒரு பாடல்ல 8வது பாடல் அதுல சொல்றார் வையவாம் பெற்றம் பெற்றம் ஏருடையார் மாதவர் காதல் வைத்தென்னை வையவாம் செந்திப்பட்ட இட்டிகை போல் விழுமியோன் முன்பு பின்பு எங்கோ நொய்யவாறென்ன வந்துள் வீட்டிருந்த நூறு நூறாயிர கோடி மையவாம் கண்டத்து அண்டவானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றார். வைக்கோல விரும்புகின்ற காளைய வாகனமா வைத்திருக்கின்றார். அதன் மீது வரக்கூடிய ரொம்ப அழகான சிவபெருமான் அடியேனை நல்ல அடியாரோட அன்புல நிற்க செய்தார். இந்த தீயிடை வைக்கப்பட்ட செங்கல் எப்படி வெந்த பின் உரம் கொண்டு முதல்ல அது களிமண்ணா இருக்கும் போது எப்படி இருக்கும்னு பாருங்க, அதே சுட்ட உடனே எவ்வளவு உரம் கொண்டு உறுதியா இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி பாசத்தால் கட்டுண்டு எளியவனா நின்ற என்ன ஞானத்தால் திண்ணியனாகும்படி செய்தார். இதுதான் இவர் வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அப்படி செய்து என்னோட உள்ளத்துல அவர் எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு மிக அது எப்படி இருக்கா எளிமையாக எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக அதுல சொல்லி அவர் என் உள்ளத்துல வீட்டிருந்தது முன்புன்னு சொல்லுவனா பின்புன்னு சொல்லுவனா எப்ப வந்தாரு என் மனசுக்குள்ளேன்னு கேட்டுட்டு அதுக்கு எது விடைனா அதுக்கு காலம்லாம் சொல்ல முடியாது எப்போதும் இறைவன் நம்மோடுதான் இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அப்ப இந்த பாடல்ல இன்னொரு கருத்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அடியவர்களுக்கு ஏவல் செய்யணும். அப்படி ஏவல் செய்தால் அஞ்ஞானம் நுழைவதற்கு வாயிலே இருக்காது. நம்ம கிட்ட எப்போதும் அடியார் பணி செய்து கொண்டே இருந்தால் நம்ம கிட்ட அஞ்ஞானம் இருக்காது என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.